إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தர்பியாவுடைய புதிய பாடத்திட்டம், அதில் முதலாவது தஃப்சீருடைய வகுப்பு. இன்றைய தஃப்சீருடைய வகுப்புக்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய வசனம் சூரத்துல் பக்ரா 255வது வசனம். அதுதான் ஆயத்துல் குர்சி. பொதுவாகவே இந்த தர்பியா வகுப்பில் தஃப்சீருக்கு எடுக்கப்படக்கூடிய பகுதிகளை மனனம் இடுவது மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப நாங்க எடுத்திருக்கக்கூடிய பகுதிகள் என்பன மிக முக்கியமாக அன்றாடம் ஒரு முஸ்லிம் ஓதக்கூடிய வசனங்கள். அப்ப அந்த வசனங்களை பாடமிடுவது என்பது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இப்பொழுது நாங்கள் ஆயத்துல் குர்சி, இந்த ஆயத்துல் குர்சி வந்து அனைவருக்கும் மனமான ஒன்றாக இருக்கிறது. சிறு பிராயத்திலே அதை பாடமாக்கி விடுவார்கள். சின்ன பிள்ளைகள் கூட ஆயத்துல் குர்சியை மனம் செய்தவர்கள் தான் இருப்பார்கள். அப்ப இருந்தாலும் கூட சிறிய ஒரு ஞாபகமூட்டல் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் மனம் உள்ளவர்கள் கொஞ்சம் ஓதி காட்டுங்க, மனம் இல்லாதவங்க அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, பாடமாக்கிடுவாங்க இல்லையா. அப்ப பாடம் இல்லாதவங்க என்ன செஞ்சு கொள்ளணும், மனம் செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த ஆயத்துல் குர்சி என்பது மிக சிறப்பு நிறைந்த ஒரு வசனமாக இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் அனைத்துமே சிறப்பு வாய்ந்ததுதான். ஆனால் இந்த ஆயத்துல் குர்சி சில சிறப்பு அம்சங்களை மேலதிகமாக கொண்ட ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை இமாம் நாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்லிமுடைய சரஹிலே குறிப்பிடுகிற நேரத்திலே இவ்வாறு கூறுகிறார்கள். இந்த ஆயத்துல் குர்சி ஏன் தெரியுமா தனித்துவம் பெற்று விளங்குகிறது, எதனால் இதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால், அஸ்மா சிஃபாத் தௌஹீத் இவைகள் அனைத்துடையதும் அடிப்படையை உள்ளடக்கிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய திருநாமங்கள், அல்லாஹுடைய வர்ணனைகள், அவனுடைய ஏகத்துவம், அவனுடைய தௌஹீத், இது போன்ற பகுதிகளுடைய அடிப்படையை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறது. இதனால் இது மிக சிறப்பு மிக்க ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு வசனமாக திகழ்கிறது என்பதை இமாம் நாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை அதிகமாக ஓதினார்கள், பல இடங்களில் ஓதினார்கள், பல நிலைகளில் ஓதினார்கள், அதை ஓதும்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்றிருந்தால் அது இந்த ஆயத்துல் குர்சியாகத்தான் இருக்கலாம். அப்படிப்பட்ட மிக சிறப்புக்குரிய ஒரு வசனமாக இந்த ஆயத்துல் குர்சி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அதனுடைய சிறப்பை எமக்கு விளக்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைக்கிறார்கள். எவ்வாறு அழைக்கிறார்கள்? என்னுடைய குண்ணியத்தை வைத்து அழைக்கிறார்கள். யா அபல் முன்சிர், யாருடைய குண்ணியத்தை? இது உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குண்ணியத். யா அபல் முன்சிர் என்று அழைத்து, ஐயு ஆயத்தின் மாக மின் கிதாபில்லாஹி அலம், அல்லாஹுடைய வசனங்களில் நீ பாடமிட்டிருக்கக்கூடிய வசனங்களில், நீர் விளங்கியிருக்கக்கூடிய படித்திருக்கக்கூடிய வசனங்களிலே மிக சிறப்பு மிக்க வசனம் எது என்று யார் கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, அவர்கள் உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு வர சூழு ஆலம், அது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று பதில் சொல்கிறார்கள். மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அபல் முன்சிர் என்று அழைத்து, ஐயு ஆயத்தின் மாக மின் கிதாபில்லாஹி அஅதம், அல்லாஹுடைய வசனங்களை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், அந்த நீங்க படித்த மனநமிட்ட இந்த வசனங்களில் மிக சிறப்பு மிக்க வசனம் எது என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம். என்ன வசனம் அது? இந்த ஆயத்துல் குர்சியை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சிலே கையை வைக்கிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, அவர்கள் நெஞ்சிலே கையை வைக்கிறார்கள், அந்த கையினுடைய குளிர் தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படி கையை வைத்துவிட்டு சொல்கிறார்கள், இறைவன் உங்களுக்கு ஞானத்தை இலகுவாக்கி தரட்டும், இல்மிலே உங்களுக்கு இறைவன் பரக்கத் செய்யட்டும் என்று அந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க என்ன விளங்கணும் அப்படின்னு கேட்டால், ஆயத்துல் குர்சி என்பது மிக சிறப்பு மிக்க ஒரு வசனமாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். இது கூட உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு ஜுர்ன், அதாவது ஜுர்ன் என்று சொன்னால் பழங்கள், அதே போன்று தானியங்கள், இவைகளையெல்லாம் ஒரு இடத்தில் போட்டு காய வைப்பார்கள். அதற்கு நாங்கள் அந்த களம் என்று சொல்வோம் இல்லையா, நெற்கதிர்களை அறுவடை செய்தால் அந்த ஒரு களம் ஒன்று இருக்கும், அந்த களத்தில் போட்டு செய்வார்கள், காய வைப்பார்கள். அதே போன்று பழங்களாக இருந்தாலும் காய வைக்க வேண்டிய பழங்களை இவ்வாறு ஒரு இடத்தில் வைத்து காய விடுவார்கள். இப்படி ஒரு இடம் சஹாபாக்களுக்கு இருந்தது. அப்ப இந்த இடத்துக்கு பொறுப்பாக நான் தான் நியமிக்கப்பட்டேன். நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? பழங்கள்லாம் காய்ந்து கொண்டிருக்கிறது, நான் அதை பார்த்துக்கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வாறு இருக்கிற நேரத்திலே, அவதானித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பழங்களில் குறைவு ஏற்படுகிறது, திடீரென்று குறைகிறது. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால், இதை கண்காணிக்க வேண்டும், இதுக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருக்க வேண்டும் என்று அங்கே நான் அமர்ந்து கொள்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு மிருகம் ஒன்று வருகிறது. அந்த மிருகத்துடைய முக வாக்கு எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், ஒரு வாலிபனுடைய முகத்தை போன்று அந்த முகம் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? நான் சலாம் சொல்கிறேன். சலாம் சொல்கிற நேரத்திலே அந்த சலாத்துக்கு அந்த மிருகம் பதில் சொல்கிறது. இப்பொழுது பதில் சொன்னவுடன் நான் மறுபடியும் கேட்கிறேன், நீ ஜின் இனத்தை சேர்ந்தவனா அல்லது மனித இனத்தை சேர்ந்தவனா? இப்பொழுது அது சொல்கிறது, நான் ஜின் இனத்தை சேர்ந்தவன். இப்பொழுது நான் கேட்கிறேன், உனது கையை பார்ப்போம், உனது கையை காட்டு என்று நான் சொல்கிறேன். அந்த கையை பார்த்தால், அந்த கை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால், நாயினுடைய முன்னங்காலை போன்று இருக்கிறது. அந்த காலிலே நாயினுடைய ரோமங்களை போன்று காணப்படுகிறது. இதை பார்த்துவிட்டு நான் சொல்கிறேன், இவ்வாறுதான் ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று நான் அந்த ஜின் இடத்திலே நான் கேட்கிறேன். அதற்கு அந்த ஜின் சொல்கிறது, இல்லை, என்னை விட பலசாலிகள் இருக்கிறார்கள் என்று அந்த ஜின் பதில் சொல்கிறது. அப்ப இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுது உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நீ இப்படி வந்து திருடுவதற்கு என்ன காரணம்? இப்படி வந்து நீ திருடிட்டு போறாயா இல்லையா, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட நேரத்தில் அந்த ஜின் சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு செய்தி கிடைத்தது, நீங்க யாரு உபய் இப்னு காப், நீங்க சதக்கா கொடுக்கறதுக்கு மிச்சம் விரும்பின ஒரு மனிதன் என்ற ஒரு செய்தி என கிடைச்சி. அப்ப அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய உணவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஆசையோட வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த ஜின் சொல்கிறது. இப்பொழுது உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஃபமல்லதி ஜீருனா, எனது உங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதென்றால் எப்படி, எப்படி நாங்க உங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவது அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த ஜின் சொல்கிறது, நீங்க என்ன செய்ய வேண்டும், ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். நீங்க என்ன செய்யுங்க, ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதினால் ஜின்னிடத்திலிருந்து ஷைத்தானிடத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அந்த வந்த ஷைத்தான் என்ன செய்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போறாங்க. பைத்து முறைப்பாடா சொல்றாங்க, யாரோ சொல்ல இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அந்த நிகழ்வுல கடைசியில வந்து இப்படி ஒரு செய்தி ஒன்று அதை சொன்னிச்சு அப்படின்னு சொன்ன நேரத்தில் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சதக்கல் ஹபீஸ், அவன் வந்தவன் கெட்டவன் தான், ஆனால் உண்மையை சொல்லிவிட்டான். என்ன சொல்லிவிட்டான், உண்மையை சொல்லிவிட்டான் என்ற அந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த புத்தகத்திலே கொண்டு வந்த ஒரு செய்தியாக இது காணப்படுகிறது. இந்த செய்தியிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பகுதி என்னவென்று கேட்டால், ஜின் ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு அபயம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று இதனுடைய சிறப்பை விளக்கக்கூடிய ஒரு செய்தியாக மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியை அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறேன், அவர்கள் மஸ்ஜிதுக்குள் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் மஸ்ஜிதுக்குள் இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண நான் வருகிறேன். வந்த உடனே என்ன கேட்கிறார்கள், ஹல் சல்லை, தொழுதீர்களா என்று கேட்கிறார்கள். இவர் இல்லை என்று சொல்ல, தொழுது விட்டு வாருங்கள். இப்பொழுது இவர்கள் தொழுகிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல கேள்விகள் கேட்கிறார்கள். தொழுகையை பத்தி கேட்கிறார்கள், நோன்பை பத்தி சொல்லுகிறார்கள், அதிலே சதக்காவை பத்தி சொல்கிறார்கள். இப்ப சதக்காவை பத்தி சொல்லுகிற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சதக்கா என்பது அதுஆஃபுன் முதாஃபா, அதுஆஃபுன் முதாஃபா என்று சொல்கிறார்கள். சதக்கா என்பது பல இரட்டிப்புகளாகி பல பங்குகளாக அதற்குரிய கூலிகள் கொடுக்கப்படும் என்பதை சொல்கிறார்கள். சொல்கிற நேரத்திலே அபூதர் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த சதக்காவில் சிறந்த பகுதி எது? எப்பொழுது சதக்கா என்பது சிறந்ததுதான், ஆனால் எப்பொழுது சதக்காவுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும், சிறந்ததாக கவனிக்கப்படும் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜுஹுதுன் மின் முக்கில்லி, எப்பொழுது தேவை இருக்கிற நேரத்தில் எந்த பகுதியை அவர் சதக்கா கொடுக்க விரும்புகிறாரோ அந்த பகுதியின் பக்கம் அவருக்கு தேவை இருக்குது. அப்ப தேவை இருக்கிற நேரத்தில் அந்த பகுதி என்ன செய்கிறார், கொடுக்கிறார் சதக்காவா. அப்ப இதுதான் என்னது, சிறந்தது என்று ஒன்று சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, அவ் சிர்ருன் இலா ஃபகீர், என்ன செய்யறது, ஏழைகளுக்கு கொடுக்கிற நேரத்தில் ரகசியமாக கொடுக்கக்கூடிய சதக்கா என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த பகுதியை இன்னும் ஒரு செய்தி தெளிவாக விளக்குகிறது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் வைத்து சொல்கிறார்கள், சபக திருகமுன் ஒரு திருகம் 100,000 திருகத்தை முந்திவிட்டது என்று சொல்கிறார்கள். ஒரு திருகம் 100,000 திருகத்தை முந்திவிட்டது. அப்ப அங்கிருந்த ஒரு மனிதருக்கு ஆச்சரியம், யார சொல்லலாம், ஒன்று எங்க இருக்குது, 100,000 எங்க இருக்குது, அப்ப இது எப்படி நடக்கும்னு கேட்கிறான். அப்ப கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதரிடத்திலே 2 திருகங்கள் இருக்கின்றன. 2 திருகம், அப்ப இவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணமே. அப்ப 2 திருகம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அந்த 2 திருகத்தின் பக்கம் தேவை உள்ளவர், அவருக்கு தேவை இருக்குது, ஆனாலும் என்ன செய்யறாரு, அதுல ஒன்றை கொடுக்கிறாரு. இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அவர்கிட்ட மேல் மிச்சமான அளவுக்கு இருக்குது, அவருக்கு சில சொத்துக்கள் இருக்குது, அவருக்கு அதை எப்ப அவர் பாவிப்பார் அவருக்கே தெரியாது, அப்படி அவர்கிட்ட முடங்கி கிடக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து அதுல இருந்து 100,000 திருகத்தை கொடுக்கிறார். அப்ப இவர் கொடுக்கக்கூடிய பகுதி, கொடுக்கக்கூடிய நிலைமை மேல் மிச்சமான ஒன்று. ஆனா இவர் எப்படி கொடுக்கிறாரு, இவருக்கு தேவை இருக்குது, கஷ்டம் இருக்குது, அந்த 1 திருகமும் தேவை இவருக்கு. ஆனா தேவை இருக்கிற நேரத்தில் இவர் கொடுக்கிறாரு, இதனால என்ன செய்யுது, அந்த 1 திருகம் 100,000 திருகத்தை முந்தி விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் 100,000 என்பது என்னது, நாங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் கூட இருக்கிறது, ஆனால் 1 திருகம் என்பது குறைய இருக்கிறது. ஆனால் கொடுக்கக்கூடியவருடைய நிலையை வைத்து அவருடைய நன்மை அதிகமாக கிடைக்கிறது என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஹதீஸ் தொடரிலே அபூதர் ரிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுமா உன்சில அலைக அஅஸம், உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் இருக்குதா இல்லையா, இந்த குர்ஆன்ல வந்து மிக சங்கையானது எது, எந்த வசனம் மிக சங்கையான வசனம், எது மிக அர்த்தத்துக்குரிய, மிக என்னது நாங்க பாடமாக்குறது தேவையான ஒரு பகுதி எது, மிச்சமே கவனிக்கப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆயத்துல் குர்சி என்று சொல்கிறார்கள். என்னது ஆயத்துல் குர்சி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஆயத்துல் குர்சிக்கு வந்து இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று புகாரியிலே வருகின்ற இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அப்ப அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர், இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு பாதுகாவலனாக, ஜகாத்துல் ஃபித்ரை வந்து என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட இருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல, அதுக்கு பாதுகாவலனாக என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். அப்ப இந்த நியமித்து நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு முன்னால் என்ன இருக்குது, இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய பொருட்கள் எல்லாம் இருக்குது, நானும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது திடீர்னு ஒருத்தன் வாரான், திடீர்னு ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், அவனுக்கு முன்னால் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் என்ன செய்யணும், அள்ளி அள்ளி அப்படியே அவனுடைய அள்ளி அள்ளி எடுக்கிறான். அப்ப நான் என்ன செய்கிறேன், ஓடி போய் அவனுடைய கையை பிடித்துக் கொள்கிறேன், பிடித்து நான் என்ன சொல்கிறேன், நான் உன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு செல்ல போகிறேன் என்று நான் சொன்ன நேரத்திலே அவன் என்ன சொன்னான் தெரியுமா, தஅனி, என்னை விட்டுவிடு, இன்னி முஹ்தாஜ், அதாவது உள்ளங்களுக்கு இரக்கம் வருகின்ற அளவில் உள்ள செய்திகளை எல்லாம் சொன்னான். எப்படி, இன்னி முஹ்தாஜ், முதலாவது நான் தேவை உள்ளவன், அதே போன்று அலை ஐயால், எனக்கு குடும்பங்கள் இருக்கின்றன, எனக்கு என்னது குடும்பங்கள் இருக்கின்றன, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அப்ப அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறான். அதே போன்று வலிய ஹாஜத்துன் ஷதீதா, எனக்கு என்ன இருக்கு, தேவை இருக்கிறது. இந்த 3 செய்திகளையும் ஒருவரிடத்தில் சொல்லி ஒருவர் கேட்பார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் வந்து விலகிடும், கொடுக்கணும் என்று தோன்றுகிற அளவுக்குள்ள காரணங்களை அங்கே சொல்கிறான். சொன்ன நேரத்தில் இவர் என்ன செய்கிறாரு, விட்டு விடுகிறார். இப்ப அடுத்த நாள் காலையில அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கிறார்கள். இப்ப கண்ட நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லு கேட்கிறார்கள், மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, நேற்று இரவு உங்களுடைய கைதியுடைய நிலை என்ன நடந்துச்சு? யார் ரசூலல்லாஹ், ஒத்தம் வந்தான், இப்படி எல்லாம் எடுத்தான், அப்ப நான் அவனை பிடிச்சிட்டேன், உங்கள்கிட்ட கொண்டு வாரத்தான் இருந்தேன் நான், ஆனா கொண்டு வாரத்துக்கு இருக்கிற நேரத்தில் அவனுடைய கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் என்கிட்ட சொன்னான், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் இலகி விட்டது, நான் விட்டு விட்டேன் யார் ரசூலல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவன் பொய் சொல்லியிருக்கிறான், அவனது அவன் சொன்னது பொய் சொல்லிட்டு சொல்றாங்க, நாளைக்கு இரவையும் வருவான். நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த நாள் இரவைக்கும் அவன் வருவான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டாங்களா இல்லையா, அப்ப சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இவங்க என்ன செய்யறாங்க, அங்க போய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவன் மறுபடியும் வாரான், வந்த என்ன செய்யறான், வந்து இவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அப்படியே அள்ளி அள்ளி எடுக்கிறான். எடுக்கிற நேரத்தில் இவரை பெய்து பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே இவன் என்ன சொல்றான், அதே காரணத்தை சொல்றான், என்ன காரணம், எனக்கு தேவை இருக்குது, எனக்கு குடும்பங்கள் இருக்கிறார்கள், அதே போன்று என்னது, நான் இதற்கு பின்னால் நான் வரமாட்டேன், என்னை விட்டுடுங்க, நான் இதற்கு பின்னால நான் வரமாட்டேன் என்று சொல்லி விடுகிறான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, உள்ளம் இலகி விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் என்ன செய்யறாங்க, யார்ட போறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போன நேரத்தில் அதே கேள்வி, நேற்று இரவு நீங்க பிடிச்சவங்களுடைய கைதியுடைய நிலைமை என்ன நடந்துச்சு, என்ன ஆனது என்று கேட்கிறாங்க. அப்ப கேட்கிற நேரத்தில் அப்ப யார் ரசூலா இப்படி எல்லாம் சொன்னான், யார் ரசூலா, நான் அவனை விட்டுட்டேன், இனி வரமாட்டேன்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்ல மறுபடியும் அவன் வருவான். அப்ப அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்களா இல்லையா, அவன் வருவான் என்ற எண்ணத்தோட போய் திருக்கிறான். அப்ப இவன் மறுபடியும் வாரான், மறுபடியும் வந்து இதே வேலையை செய்யறான். செய்யற நேரத்தில் இவங்க பிடிச்சிட்டாங்க, பிடிச்சிட்டு இவங்க சொல்றாங்க, நீ நேத்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்றைக்கு வந்திருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், இதற்கு பின்னால் உன்னை நான் விட மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இதற்கு பின்னால் உன்னை நான் விட மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நான் கொண்டு போய் உன்னை நான் ஒப்படைப்பேன் என்று சொன்ன நேரத்தில் இவன் என்ன செய்யறான் தெரியுமா, தஅனி, என்னை விட்டுவிடு, நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன், அந்த வார்த்தைகளின் மூலமாக என்ன செய்யலாம், உனக்கு பிரயோஜனம் கிடைக்கும் என்று அவன் சொல்கிறான். அப்ப அந்த சொன்ன நேரத்தில் இவர் என்ன செய்யறார், விட்டு விடுகிறார். இப்பொழுது அவன் என்ன சொல்கிறான், இதா அவைத்த இலா ஃபிராஷிக், நீ உறங்குவதற்காக வேண்டி சென்று விட்டால் நீ என்ன செய்ய வேண்டும், ஆயத்துல் குர்சியை ஓது. அவ்வாறு நீ ஆயத்துல் குர்சியை நீ ஓதினால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹிடத்திலிருந்து உனக்கு ஒரு பாதுகாவலன் இருப்பான். அப்ப தூங்குற நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஒருவர் ஓதிவிட்டு தூங்கினார் என்றால் அவருக்கு பாதுகாப்பாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலன் இருப்பான். உண்டு. இரண்டாவது சொன்னார்கள், வலா யக்ருபுக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ, நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் வரையில் ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான், ஷைத்தான் செய்ய மாட்டான், உங்களை நெருங்க மாட்டான் என்று கற்றுக் கொடுக்கிறார். இப்ப கற்றுக் கொடுத்ததுக்கு பின்னால இவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வாரார். அப்ப வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் அதே கேள்வியை கேட்கிறாங்க, நடந்த சம்பவத்தை சொல்றார். அப்ப சொன்னதுக்கு பின்னால அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அம்மா இன்னஹு சதகத், அவன் உண்மை சொல்லிவிட்டான், ஆனால் வஹுவ கதூப், அவன் யாரு, அவன் பொய்யன், அவன் பொய்யனாக இருந்தும் உங்களுக்கு உண்மை சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு இப்பதான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க இந்த மூணு நாளா ஒத்தனோட இப்படி எல்லாம் நடந்துச்சா இல்லையா, ஒரு சம்பாஷணை நடந்துச்சா இல்லையா, இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ரசூல், எனக்கு தெரியா யாருன்னு. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தாலிக ஷைத்தானுன், யாரு? அவன் சைத்தான். சைத்தான் தான் வந்தான், சைத்தானோடதான் நீங்க இந்த சம்பாஷணம் நடந்திருக்குது அப்படின்னு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு ஆயத்துல் குருசி சிறந்தது என்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே நேரத்தில் எம்மில் பலரும் என்ன செய்வாங்கன்னா, வீட்டை வந்து பாதுகாப்பு செய்வாங்க, காவல் செய்வாங்க இல்லையா? வீட்டுக்கு ஒரு காவல் வேண்டும் அப்படின்வாங்க. என்ன காவல் அது? நாலு மூலையில நாலு போத்தல் தொங்கும், நாலு மூலையில நாலு போத்தல் தொங்க விடுவாங்க. எதுக்கு தொங்க விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைத்தானிடத்துல இருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த போத்தல தொங்க விடுற நேரத்துல யாரு வாரான்? சைத்தான் அங்க உள்ளுக்கு வாரான் இல்லையா? சைத்தான் எப்ப வாரான்? அந்த போத்தல தொங்க விடுற நேரத்துல தான் சைத்தானை செய்யறான், வீட்டுக்குள்ள வாரான். ஆனால் சைத்தானை விட்டும் இஸ்லாம் சொல்கின்ற முறையில் பாதுகாப்பு தேடுவதற்கு ஆயத்துல் குர்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆயத்துல் குர்சியுடைய இன்னும் ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கலாம். அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கர ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி சலாத்தின் மக்தூபத்தி, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் யார் ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, அப்படி ஓதி வந்தால் லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னத்தி இல்லா அய்யமூத். அப்ப இவர் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு தடையாக இருப்பது அவருடைய மௌத்து தான். என்னது? அப்ப அவரு மௌத்தாவிட்டார் என்று சொன்னால் சுவர்க்கம் என்ற அளவில் தான் அவருடைய நிலை இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அப்ப என்னது? அப்ப மற்ற நிபந்தனைகள்லாம் இருக்குதா இல்லையா? என்ன இருக்குது சுவர்க்கத்துக்கு போறதுக்கு? இணை வைப்பு இருக்க கூடாது. அப்ப அந்த நிபந்தனைகள் எல்லாத்தோடையும் இவர் என்ன செய்யறாரு? இதையும் ஓதி வந்தால் அவருக்கு ஒரு ஊண்டுகோலாக, ஒரு உதவியாக இது அமையும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக கற்றுத்தருகிறார்கள். இந்த செய்தியை பொறுத்த மட்டிலே ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சஹீஹ் என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை சஹீஹ் அல் ஜாமி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த அல் ஜாமி, அல் ஜாமி சஹீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபு, அந்த கிதாபை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் கோர்வை செய்தார்கள். அந்த கிதாபில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளை இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் வேறு பிரித்து எழுதினார்கள். அதாவது சஹீஹான ஹதீசுகள், தயீஃபான ஹதீசுகள் என்று வேறு பிரித்தார்கள். அவ்வாறு வேறு பிரிக்கப்பட்ட சஹீஹான ஹதீஸ் தொகுப்பில் உள்ளடங்கிய ஒரு ஹதீஸாக இது இருக்கிறது. அதே போன்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய ஜாதுல் மஆதிலே சொல்கிறார்கள், இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய வஃபாத் வரைக்கும் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சியை அவர்களுடைய ஒவ்வொரு தொழுகை, பரலான தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வந்தார்கள் என்ற செய்தியை இங்கே குறிப்பிடுவதற்கு மிக நமக்கு இந்த ஹதீஸையும் வைத்து பார்க்கிற நேரத்திலே ஒரு உதவியாக இருக்கும். அதே போன்று முகமது சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை, இந்த ஹதீஸுடைய அந்த தரத்தை பேசுகிற நேரத்திலே அஹலுல் இல்ம், ஹதீஸ் துறை அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்துக்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பல அறிவிப்பாளர் வரிசைகளை வைத்து பார்க்கிற நேரத்திலே இது ஒரு ஹசன் தரஜாவுக்காவது இது இருக்கும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் கூறுகிறார்கள். இது வந்து ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக வந்த சிறப்பான செய்திகள், சஹீஹான செய்திகள். அதே போன்று இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக வந்த பலகீனமான செய்திகளும் இருக்கின்றன. சில செய்திகளை பார்த்தீங்கன்னா அவைகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்ற அளவுக்கு போகின்ற நிலையில் காணப்படுகின்ற சில செய்திகளும் காணப்படுகின்றன. இப்ப அவைகள்ல ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், சிலர் நம்பியிருக்கிறார்கள் எப்படின்னு கேட்டால், ஆயத்துல் குர்சி அதிலே ஒவ்வொரு, அதிலே ஐந்து சொற்கள் இருக்கின்றன, அந்த ஐந்து சொற்களில் ஒவ்வொரு சொல்லும் 50 அதாவது 10 பரக்கத்துகளை அபிவிருத்திகளை உட்கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் 10 அபிவிருத்திகள் இருக்கின்றன என்று வரக்கூடிய இந்த செய்தி, இது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்பதை அவர்கள் இந்த இடத்திலே கூறி காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த ஆயத்துல் குர்சி மிக சிறந்த ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஏனென்று கேட்டால், இறைவனுடைய திருநாமங்கள், இறைவனுடைய வர்ணனைகள் இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வசனமாக இருக்கிறது. அந்த இறைவனுடைய திருநாமங்களிலும் இறைவனுடைய அந்த வர்ணனைகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி அது உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அதனுடன் சேர்த்து தௌஹீத் அல் உலூஹியா, அதாவது தௌஹீதுனுடைய வகைகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி தௌஹீதுல் உலூஹியா. அந்த தௌஹீதுல் உலூஹியாவை மிக உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த ஆயத்திலே காணப்படுகிறது என்பதனால் மிக முக்கியமான ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. இந்த ஆயத்துல் குர்சி ஆரம்பத்திலே இவ்வாறு தொடங்குகிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ. அப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ என்று தொடங்கக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி, இதனுடைய துவக்கமே அல்லாஹு என்ற சொல்லை கொண்டு ஆரம்பமாகிறது. இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சொல் இருக்குதா இல்லையா, இதற்கு சொல்வார்கள் அஅரஃபுல் மஆரிஃப். என்னது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த பேர் இருக்குதா இல்லையா, இந்த பேரு இது அஅரஃபுல் மஆரிஃப் என்று சொல்வார்கள். ஏனென்று கேட்டால், இந்த அல்லாஹ் என்ற பெயரை சொன்னால் தெளிவாக கூடியது, அறிந்து கொள்ளக்கூடியது அவன் ஒருவன் மாத்திரம்தான், வேற இரண்டாவது ஒரு ஆளுக்கு அங்க இடமே கிடையாது. அல்லாஹ் என்று சொன்னால் அவன் மாத்திரம்தான். அப்ப நீங்க மற்ற பேர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அப்துல்லான் எடுத்தா அப்ப என்ன கேட்பாங்க, அப்துல்லாண்டா சல்மானுடைய மகன் அப்துல்லாவா, இல்லாது இல்லாட்டி இன்னொரு ஆளை சொல்லி இவருடைய மகன் இவரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ற ஒரு பேரை சொன்னால் அவன் மாத்திரம்தான் அங்க என்ன செய்வான், தெளிவாக வருகின்ற விளங்குகின்ற அளவுக்கு இந்த பேர் இருக்கிறது என்பதனால் இது ஆரஃபுல் மஆரிஃப் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த ஆயத்துல் குர்சியுடைய துவக்கம் தௌஹீதினுடைய முக்கியமான ஒரு பகுதியை எமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது என்ன பகுதி அப்படின்னு கேட்டால், தௌஹீத் அல் உலூஹியா. இப்ப நாங்க என்ன செய்வோம், ஒரு 2 நிமிஷத்துக்கு கடைசியாக நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், என்னது நாங்க வந்து அல்லாஹுவை ஈமான் கொள்வது எவ்வாறு என்ற ஒரு பகுதி நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அப்படியே பேசிடுவோம். அப்ப ஞாபகப்படுத்த நீங்க தான் ஞாபகப்படுத்தணும் இல்லையா, யாரை ஞாபகப்படுத்தணும், நீங்க தான் அதை ஞாபகம் படுத்தணும். சரி, அப்ப அல் ஈமானு பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்வது எத்தனை அம்சங்களை கட்டாயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, எத்தனை அம்சங்கள், அது வந்து என்னது அர்க்கானுல் ஈமான். அர்க்கானுல் ஈமான் இல்ல, அர்க்கானுல் ஈமான்ல ஒரு பகுதி அல் ஈமானு பில்லா, அல்லாஹுவை நம்புதல் என்ற பகுதி. இது பரிபூர்ணம் அடைவதற்கு எத்தனை பகுதியை ஒருவர் நம்ப வேண்டும் அப்படின்னா பிரிச்சு விளங்கப்படுத்தணும். மூணு வந்திருக்குது, இன்னொன்று வேற யாரு, ரெண்டு, வேற ஆறு, வேற வேற எத்தனை இருக்குது, 4 பகுதிகள் இருக்கு, இருக்குது 4 பகுதிகள். அப்ப 3ங்கிறது எனது அதிகமாக மிச்சம் பேர் விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி, அதுல வந்து 4 பகுதிகள் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டீங்கடா, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும், முதலாவது பகுதி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புறேன், இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி என்னது இப்ப சொல்லுங்க பாக்க, அடுத்தது என்னது, தௌஹீத் ருபூபியா வந்துட்டு ஒன்று, ரெண்டு, மூணாவது தௌஹீத் அல் உலூஹியா, நாலாவது தௌஹீத் அல் அஸ்மா வஸ் ஸிஃபாத். சரி, தௌஹீத் அல் உலூஹியான்டா என்ன, தௌஹீதுல்லாஹி பி அஃஆலில் இபாத், அடியார்களுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் உண்டு இல்லையா. சரி, தௌஹீது ருபூபியாண்டா, அல்லாஹுடைய செயல்களை கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவர். படைத்தல், பரிபாலித்தல், இதெல்லாம் தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத்தின்டா அல்லாஹுடைய திருநாமங்கள், வர்ணனைகள் எவ்வாறு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதோ, எவ்வாறு ஹதீஸ்ல வந்திருக்குதோ, அதற்கு நாங்க இன்னொரு வியாக்கியானம் கொடுக்காமலுக்கு அதை வந்ததை வந்த மாதிரி நம்புதான் என்னது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று வரக்கூடிய ஒரு பகுதி. நாங்க இதை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆகவே நாங்க வந்து இந்த ஆயத்துல் குர்சியுடைய தப்சீர் பகுதியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியாவின் மூலமாக உங்களுக்கு விளக்கப்படும். ஆஸிரத் ஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.